Mama listened to the only one. Only the one was in her heart. She was merged into the love for the one. And even impossible became possible.
Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Baba khade hai paas mere, dil se duaen mango. Baba mere, baba mere, baba mere, baba mere.
બૌદ્ધિક ખંડ ને ક્રિશ્ચિયન ખંડ ને ઇસ્લામી ખંડ મુખ્ય લ્યો, બાકી તો એ મલ્ટીપ્લિકેશન ઉનકો ક્યા વર્ણન કરેંગે. અચ્છા, બચ્ચે ભારતવાસી જાનતે હૈ કે નય સૃષ્ટિ મે નય ભારત મે બરોબર લક્ષ્મી ઓર નારાયણ કા રાજ થા. અચ્છા, ઉનકો દેવી દેવતા કહા જાતે હૈ, પર ઉનકો હિન્દુ તો નહીં કહા જાયેંગે. અચ્છા, કભી નહીં કોઈ કહેંગે યે હિન્દુ હૈ, યે કહેંગે ને દેવી ઓર દેવતાએ. અચ્છા ભાઈ, ભારત મે દેવી ઓર દેવતાએ તો ઉનકા સંબત હોના ચાહીએ ને બચ્ચી. દેખો, ક્રિશ્ચિયન કા સંબત હૈ 1963, બૌદ્ધો કા ભી વો એનિવર્સરી.
காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, உங்கள் யாத்திரை புத்தியால் செய்யப்படுவதாகும். இதுவே ஆன்மீக யாத்திரை என்று அழைக்கப்படுகிறது. உங்களை நீங்கள் ஆத்மாக்களாக கருதுகிறீர்கள், சரீரங்களாக அல்ல. உங்களை சரீரமாக கருதுவது என்பது தலைகீழாக தொங்குவதாகும். மாயையின் பகட்டால் மக்கள் எத்தகையதோர் மரியாதையை பெற்றுக் கொள்கிறார்கள்? அசுரத்தனமான மரியாதை. இன்றைக்கு ஒருவரை மக்கள் சிறிதளவு கௌரவிப்பார்கள், ஆனால் நாளைக்கே அவரை அவமரியாதை செய்து தூற்றுவார்கள். மாயை எல்லோரையுமே அவமரியாதை செய்து தூய்மையற்றவர்களாக ஆக்கியுள்ளார். உங்களை தெய்வீக மரியாதை கொண்டவர்களாக்குவதற்கு தந்தை வந்திருக்கிறார். தாரணிக்கான சாராம்சம் முதலாகது. வாசலுக்கு வாசல் அலைந்து திரியும் பழக்கத்தை துறந்து கடவுளின் கற்பித்தல்களை அவதானத்துடன் கற்றுக்கொள்ளுங்கள். ஒருபோதும் வகுப்புக்கு சமூகம் அளிக்காமல் இருக்க வேண்டாம். நிச்சயமாக தந்தையை போல் ஓர் ஆசிரியராகுங்கள். கற்று மற்றவர்களுக்கும் கற்பியுங்கள். இரண்டாவது, சத்திய நாராயணரின் சத்திய கதையை கேட்டு சாதாரண மனிதனிலிருந்து நாராயணனாகுங்கள். உங்களை நீங்கள் மரியாதைக்குரியவர்கள் ஆக்க வேண்டும். ஒருபோதும் தீய ஆவிகளின் விகாரங்களின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டு அதன் மூலம் உங்கள் மரியாதையை இழக்காதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு திருப்தி மணியாக இருந்து உறவுகளிலும் தொடர்புகளிலும் திருப்தியாக இருக்கின்ற உங்கள் சிறப்பியல்பினால் மாலையில் கோர்க்கப்படுவீர்களாக. சங்கமி யுகம் திருப்திக்குரிய யுகமாகும். தங்களுடன் திருப்தியாக இருந்து தங்களுடைய உறவுகளிலும் தொடர்புகளிலும் எப்பொழுதும் திருப்தியாக விருந்து மற்றவர்களையும் திருப்தியானவர்கள் ஆக்குபவர்கள் மாலையில் கோர்க்கப்படுகிறார்கள். ஏனெனில் மாலையானது உறவுகளாலேயே உருவாக்கப்படுகிறது. மனிதர்களுக்கிடையில் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு இல்லாவிட்டால் மாலை உருவாக்கப்பட முடியாது. ஆதலால் ஒரு திருப்தி மணியாக இருந்து சதா திருப்தியாக விருந்து ஏனைய அனைவரையும் திருப்தியானவர்களாக ஆக்குங்கள். திருப்தியாக விருந்து மற்றவர்களையும் திருப்தியானவர்கள் ஆக்குவதே குடும்பம் என்பதன் அர்த்தமாகும். எந்த ஒரு சிக்கலும் இல்லாதிருக்கட்டும். ஸ்லோகம்: வருவதே தடைகளின் பணி, தடைகளை அழிப்பதே உங்கள் பணி. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மாக்களாகிய உங்களிடம் கேட்கிறார், நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? உலக ஆன்மீக பல்கலைக்கழகத்தில் இருக்கிறோம் என்று கூறுவீர்கள். ஆன்மீகம் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. பல உலக பல்கலைக்கழகங்களும் இருக்கின்றன. எனினும் ஆன்மீக பல்கலைக்கழகம் இது ஒன்றுதான் உலகத்தில் இருக்கிறது. உங்களுக்கு கற்பிப்பவர்கள் ஒரே ஒருவரே ஆவார். அவர் உங்களுக்கு என்ன கற்பிக்கிறார்? ஆன்மீக ஞானம். எனவே இது ஆன்மீக பாடசாலையாகிய ஆன்மீக பல்கலைக்கழகம். உங்களுக்கு ஆன்மீக ஞானம் கற்பிப்பவர் யார்? இந்த நேரத்தில் குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டுமே இது தெரியும். ஆன்மீக தந்தை மட்டுமே உங்களுக்கு ஆன்மீக ஞானம் கற்பிக்கிறார். இதனாலேயே அவர் ஆசிரியர் என்றும் அழைக்கப்படுகிறார். ஆன்மீக தந்தை உங்களுக்கு கற்பிக்கிறார். சரி, அடுத்து என்ன நடக்கும்? எந்த ஆன்மீக ஞானத்தால் உங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை நீங்கள் ஸ்தாபிக்கிறீர்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். ஒரேயொரு மதத்தின் ஸ்தாபனையும் ஏனைய மதங்களின் அழிவும் இடம்பெறுகிறது. இந்த ஆன்மீக ஞானத்திற்கும் ஏனைய மதங்கள் எல்லாவற்றுக்கும் இடையிலுள்ள சம்பந்தம் என்னவென்று இப்பொழுது உங்களுக்கு தெரியும். இந்த ஆன்மீக ஞானத்தின் மூலமே ஒரேயொரு மதம் ஸ்தாபிக்கப்படுகிறது. லக்ஷ்மியும் நாராயணரும் உலக அதிபதிகளாக இருந்தார்கள். அது ஆன்மீக உலகம் என்று அழைக்கப்படும். நீங்கள் அந்த ஆன்மீக ஞானத்தின் மூலம் ராஜயோகம் கற்கிறீர்கள். ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. நல்லது. ஏனைய மதங்களோடு என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஏனைய மதங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுவிடும். ஏனெனில் நீங்கள் தூய்மையாகும் பொழுது உங்களுக்கு புதியதொரு உலகம் வேண்டும். எண்ணற்ற பல மதங்கள் முடிந்து ஒரேயொரு மதம் எஞ்சியிருக்கும். அது உலகத்தில் அமைதியின் ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போது அமைதியின்மையின் தூய்மையற்ற ராஜ்யம் நிலவுகிறது. அதன் பின் அமைதியின் தூய ராஜ்யம் இருக்கும். இப்போது எண்ணற்ற பல மதங்கள் இருக்கின்றன. அளவற்ற அமைதியின்மை காணப்படுகிறது. எல்லோரும் தூய்மையற்றவர்கள். இது ராவண ராஜ்யமாகும். இப்போது ஐந்து விகாரங்களும் நிச்சயமாக துறக்கப்பட வேண்டும் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். அவற்றை நீங்கள் உங்களோடு கொண்டு செல்ல போவதில்லை. ஆத்மா ஒருவர் தன்னுடன் நல்ல சம்ஸ்காரங்களையும் தீய சம்ஸ்காரங்களையும் கொண்டு செல்கிறார். தந்தை இப்போது உங்களுக்கு தூய்மையாகுவதை பற்றி கூறுகிறார். அந்த தூய உலகத்தில் துன்பம் எதுவும் இல்லை. இந்த ஆன்மீக ஞானத்தை உங்களுக்கு கற்பிப்பவர் யார்? ஆத்மாக்கள் எல்லோருக்கும் தந்தையாக இருக்கும் ஆன்மீக தந்தையாவார். ஆன்மீக தந்தை உங்களுக்கு எதை கற்பிப்பார்? ஆன்மீக ஞானத்தையே கற்பிப்பார். இதில் புத்தகங்கள் நூல்கள் போன்றவற்றுக்கு அவசியமில்லை. உங்களை நீங்கள் ஓர் ஆத்மாவாக கருதி கொண்டு தந்தையை நினைவு செய்து தூய்மையாக வேண்டியதே. தந்தையை நினைவு செய்வதன் மூலம் உங்களிருது எண்ணங்கள் உங்களை உங்கள் இலக்கு நோக்கி இட்டு செல்லும். இது நினைவு யாத்திரையாகும். யாத்திரை என்ற வார்த்தை மிகவும் நல்லது. அவையெல்லாம் பௌதீகமான யாத்திரைகள், இதுவோ ஆன்மீக யாத்திரையாகும். அந்த யாத்திரையில் நீங்கள் பாத யாத்திரையாக செல்ல வேண்டி இருப்பதோடு உங்கள் கால்களையும் பாதங்களையும் பயன்படுத்த வேண்டியிருக்கும். இங்கே நீங்கள் எதுவுமே செல்ல வேண்டியதில்லை. தந்தையின் நினைவில் இருந்தால் போதும். எங்கே வேண்டுமானாலும் நீங்கள் உலா போகலாம், உட்காரலாம், நடந்து திரியலாம். ஆனால் உங்களை ஆத்மா என்று கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். அது ஒன்றும் கஷ்டமானதல்ல. தந்தையை நினைவு செய்தால் போதும், இதுவே நிஜமாகும். முன்பு நீங்கள் பிழையான வழியில் சென்றீர்கள். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுவதற்கு பதிலாக சரீரம் என்று கருதினீர்கள். எனவே அது தலைகீழாக தொங்குவதாகும். உங்களை ஆத்மாவாக கருதுவதே நேராக நிமிர்ந்து நிற்பதாகும். அல்லாஹ் வரும்போது அவர் வந்து உங்களை தூய்மையாக்குகிறார். அல்லாஹ்வின் உலகம் தூய்மையானது, ராவணனின் உலகம் தூய்மையற்றது. சரீர உணர்வு காரணமாக எல்லோரும் தலைகீழாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இப்போது நீங்கள் ஒரேயொரு தடவை ஆத்ம உணர்வுடையவர்களாக வேண்டும். எனவே நீங்கள் அல்லாஹ்வின் குழந்தைகளாகிறீர்கள். நீங்கள் அல்லாஹ், நானே அல்லாஹ் என்று கூற மாட்டீர்கள். நீங்கள் எப்போதும் மேல் நோக்கியே சுட்டி காட்டுகிறீர்கள். எனவே அவரே அல்லாஹ் என்பதை இது நிரூபிக்கிறது. எனவே இங்கே நிச்சயமாக வேறு ஏதோ ஒன்று இருக்க வேண்டும். நான் அந்த தந்தையாகிய அல்லாஹ்வின் குழந்தையாகுவேன். நாங்கள் சகோதரர்களாகவோ அல்லாஹோ என்று கூறுவது நாங்கள் எல்லோரும் தந்தையர் என்று அர்த்தப்பட்டுவிடும். அது எதிர்மாறாக அர்த்தமாகிவிடும். ஆனால் அவ்வாறு அல்ல. ஒரே ஒரு தந்தையே இருக்கிறார். அவரையே நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். அல்லாஹ் என்றும் தூய்மையானவர். அல்லாஹ்வே இங்கிருந்து உங்களுக்கு கற்பிக்கிறார். மக்கள் அற்ப விடயங்களுக்கெல்லாம் மிகவும் குழப்பமடைகிறார்கள். அவர்கள் சிவனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். கிருஷ்ணருக்கு அத்தகையதோர் அந்தஸ்தை கொடுத்தவர் யார்? சிவபாபா. கிருஷ்ணரே சொர்க்கத்தின் முதல் இளவரசர் ஆவார். எல்லையற்ற தந்தை இவருக்கு ராஜ்யம் பாக்கியத்தை கொடுக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணரே தந்தை ஸ்தாபிக்கின்ற சொர்க்கம் என்னும் புதிய உலகத்தின் முதல் தரமான இளவரசனாவார். தந்தை இங்கிருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு தூய்மையாகும் வழியை காட்டுகிறார். விஷ்ணுதாமம் வைகுண்டம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. சொர்க்கம் இப்போது கடந்த காலமாகி விட்டது. பின்பு அது எதிர்காலமாக ஆகும். சக்கரம் தொடர்ந்து சுழல்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது இந்த ஞானத்தை பெற்றுக் கொண்டுள்ளீர்கள். இதை நீங்கள் கிரகித்து மற்றவர்களையும் கிரகிக்க தூண்ட வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் ஓர் ஆசிரியராக வேண்டும். ஆசிரியராகுவதன் மூலம் நீங்கள் லட்சுமியாகவோ நாராயணராகவோ ஆகிவிடுவீர்கள் என்று நினைத்து விடாதீர்கள். இல்லை, ஆசிரியராகுவதன் மூலம் நீங்கள் பிரஜைகளை உருவாக்குவீர்கள். எவ்வளவுக்கு நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு உயர்ந்த அந்தஸ்து ஒன்றை பெற்றுக் கொள்வீர்கள். உங்களுக்கு அந்த விழிப்புணர்வு இருக்கும். தந்தை கூறுகிறார், நீங்கள் புகை இரதத்தில் பயணம் செய்யும் போது மக்களிடம் உங்கள் பஜ்ஜை காட்டி விளங்கப்படுத்தலாம். தந்தையே தூய்மையாக்குபவர், விடுதலை அளிப்பவர் ஆவார். அவரே உங்களை தூய்மையாக்குபவர் ஆவார். பக்தி மார்க்கத்தில் பலரையும் நினைவு செய்ய வேண்டியுள்ளது. யானைகள், குதிரைகள், மீன், முதலைகள் போன்றவை எல்லாம் அவதாரங்கள் என்று கூறுகிறார்கள். தொடர்ந்து அவற்றை வழிபாடு செய்கிறார்கள். கடவுள் எங்கும் நிறைந்தவர் என்றும், அவர் எல்லோருக்குள்ளும் இருக்கிறார் என்றும், எல்லோருக்கும் அவர்கள் உணவளிக்க வேண்டும் என்றும் நினைக்கிறார்கள். நல்லது. எல்லா விதமான புரிந்துணர்வையும் இழந்தவர்களைப் போல் இருக்கிறார்கள். லட்சுமி நாராயணரும் தேவர்களும் இந்த வேலையை செய்ய போவதில்லை. அவர்கள் பக்தர்கள் எறும்புகள் இன்னார் இன்னார் என்று பல வகையில் உணவளிக்கிறார்கள். எனவே தந்தை விளங்கப்படுத்துகிறார், நீங்கள் மத சார்பான அரசியலாளர்கள், நீங்கள் ஒரு மதத்தை ஸ்தாபிக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ராஜ்யம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு இராணுவம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் மறைமுகமானவர்கள், உங்களுடையது ஆன்மீக பல்கலைக்கழகம். உலகத்து மனிதர்கள் எல்லாம் அந்த மதங்களை விட்டுவிட்டு தங்கள் வீட்டுக்கு செல்வார்கள். சகல ஆத்மாக்களும் திரும்பி செல்வார்கள். அதுவே ஆத்மாக்கள் வாழும் வீடாகும். இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் கற்கிறீர்கள், அதன் பின் நீங்கள் சென்று சத்திய யுகத்தில் ஆட்சி புரிவீர்கள். அங்கே வேறெந்த மதங்களும் இருக்காது. பாடலில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் எங்களுக்கு தருவதை வேறு யாராலும் தர முடியாது. வானம் பூமி எல்லாமே உங்களுடையதாகின்றது. நீங்கள் உலகம் முழுவதற்கும் அதிபதிகளாகுகிறீர்கள். இதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். புதிய உலகத்தில் நீங்கள் இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் மறந்து விடுவீர்கள். இது ஆன்மீக ஞானம் எனப்படுகிறது. ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு ஒரு முறை நீங்கள் ராஜ்யத்தை பெற்று அதன் பின் அதனை இழக்கிறீர்கள் என்பது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் இருக்கிறது. 84 புறவிகள் என்ற இந்த சக்கரம் தொடர்ந்து சுழல்கிறது. அதனால் நீங்கள் கற்க வேண்டும். காரணம், அப்போதுதான் உங்களால் விலகி செல்ல முடியும். நீங்கள் கற்கவில்லை என்றால் உங்களால் புதிய உலகத்திற்கு செல்ல முடியாது. அங்கே எல்லைக்குட்பட்ட எண்ணிக்கையாளர்களே இருக்கிறார்கள். நீங்கள் அங்கே சென்று நீங்கள் செய்த முயற்சிக்கேற்ப வரிசை கிரமமாக ஒரு அந்தஸ்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். நீங்கள் எல்லோரும் கற்பதில்லை. எல்லோரும் கற்பதாக இருந்தால் அவர்களும் தங்கள் அடுத்த புறவியில் ராஜ்யத்தை பெற்று விடுவார்கள். கற்பவர்களின் எண்ணிக்கைக்கு ஒரு எல்லை இருக்கிறது. சத்திய திரேதா யுகங்களுக்கு செல்கின்றவர்களே கற்பார்கள். உங்கள் பிரஜைகளில் பலர் தொடர்ந்தும் உருவாக்கப்படுகிறார்கள். பிற்காலத்தில் வருகின்றவர்களால் தங்கள் பாவங்களை அழிக்க முடியாதிருக்கும். அவ்வாத்மாக்கள் பாவாத்மாக்களாக இருந்தால் அவர்கள் தண்டனை அனுபவித்து மிகவும் குறைந்த ஓர் அந்தஸ்தையே பெற்றுக் கொள்வார்கள். அது அவமரியாதையாக இருக்கும். இந்த நேரத்தில் மாயையின் மரியாதையை பெற்றுக் கொள்பவர்கள் அவமரியாதை செய்யப்படுவார்கள். இது இறை மரியாதை, அதுவோ அசுரத்தனமான மரியாதை. இறை மரியாதைக்கு, அதாவது தெய்வீகமான மரியாதைக்கும் சுரத்தனமான மரியாதைக்கும் இடையில் இரவுக்கும் பகலுக்கும் இடையிலான வேறுபாடு இருக்கிறது. நாங்கள் அசுரத்தனமான மரியாதையை கொண்டவர்களாக இருந்தோம். இப்போது மீண்டும் ஒரு முறை இறை மரியாதை கொண்டவர்களாகுகிறோம். அசுரத்தனமான மரியாதையால் நீங்கள் முழு பிச்சைக்காரர்களாகுகிறீர்கள். இது முட்களில் உலகம் என்பதால் அது அவமரியாதையே ஆகும் இல்லையா? அதன் பின் நீங்கள் மிகவும் மரியாதைக்குரியவர்களாகுகிறீர்கள். அரசனும் அரசியும் எவ்வாறோ பிரஜைகளும் அவ்வாறே. எல்லையற்ற தந்தை உங்களை மிகவும் மரியாதைக்குரியவர்களாக ஆக்குகிறார். எனவே நீங்கள் அந்த அளவு முயற்சி செய்ய வேண்டும். எல்லோரும் கூறுகிறார்கள், சாதாரண மனிதனில் இருந்து நாராயணனாகும் அளவுக்கு அல்லது சாதாரண பெண்ணிலிருந்து லக்ஷ்மியாகும் அளவுக்கு என்னை நான் மிகவும் மரியாதைக்குரியவராக்கப் போகிறேன். அவர்களை விட மேலான மரியாதை வேறு எவருக்கும் கொடுக்கப்படுவதில்லை. சாதாரண மனிதனிலிருந்து நாராயணனாகும் சமய கதைகள் மக்கள் செவிமடுக்கிறார்கள். அமரத்துவ கதையும் மூன்றாவது கண்ணின் கதையும் ஒன்றேயாகும். இந்த நேரத்தில் நான் நீங்கள் அந்த கதையை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். குழந்தைகளாகிய நீங்கள் உலக அதிபதிகளாக இருந்தீர்கள். அதன் பின் நீங்கள் 84 புறவிகள் எடுத்து கீழிறங்கி வருகிறீர்கள். இப்போது நீங்கள் உங்கள் முதலாம் இலக்க பிறவியை எடுப்பீர்கள். உங்கள் முதலாம் இலக்க பிறவியில் மிக உயர்ந்த அந்தஸ்தை நீங்கள் பெறுகிறீர்கள். ராமர் உங்களை மரியாதைக்குரியவர்களாக்குகிறார். ராவணனோ உங்களை அவமரியாதைக்குரியவர்களாக ஆக்குகிறான். ஞானத்தின் மூலமே நீங்கள் முக்தியையும் ஜீவன் முக்தியையும் அடைகிறீர்கள். அரை சக்கர காலமாக ராவணனின் பெயர் குறிப்பிடப்படவே இல்லை. இந்த விடயங்கள் இப்போது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் பதிகிறது. ஆனால் அதுவும் வரிசை கிரமமாகவே. இந்த வகையில் ஒவ்வொரு சக்கரமும் நீங்கள் உங்கள் முயற்சிக்கேற்ப வரிசை கிரமமாக விவேகமுள்ளவர்களாகிறீர்கள். மாயை உங்களை தவறுகள் செய்ய வைக்கிறாள். அதன் பின் நீங்கள் எல்லையற்ற தந்தையை நினைவு செய்ய மறந்து விடுகிறீர்கள். கடவுள் உங்களுக்கு கட்டிக்கிறார். அவர் இப்போது உங்கள் ஆசிரியராகி இருக்கிறார். அப்படி இருந்தும் கூட சிலர் சமூகம் அளிக்காது கற்காது இருக்கிறார்கள். அவர்களுக்கு வாசலுக்கு வாசல் அலையும் பழக்கம் இருக்கிறது. தங்கள் கல்வியில் கவனம் செலுத்தாதவர்கள் வேலைக்கு அனுப்பப்படுகிறார்கள். அவர்கள் சலவை தொழில் போன்றவற்றை செய்கிறார்கள். அதற்கு கல்வி அறிவு போன்றன தேவையில்லை. வியாபாரத்தில் மக்கள் பல்கோடீஸ்வரர்களாகுகிறார்கள். தொழில் ஒன்றின் மூலம் அவர்கள் அந்த அளவுக்கு செல்வந்தர்களாக முடியாது. அதற்கு நிர்ணயிக்கப்பட்ட வருமானம் ஒன்றே கிடைக்கும். உங்கள் கல்வி உலக ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்கானதாகும். இங்கே நீங்கள் பாரதவாசிகள் என்று கூறுகிறீர்கள். அதன் பின் பிற்காலத்தில் நீங்கள் உலக அதிபதிகள் என்று அழைக்கப்படுவீர்கள். அங்கே வேறெந்த சமயமும் இல்லை. தேவ தர்மம் மட்டுமே இருக்கிறது. தந்தை உங்களை உலக அதிபதிகளாக்குகிறார். எனவே நீங்கள் அவரது வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும். உங்களுக்குள் எவ்விதமான விகாரங்களின் தீய ஆவிகளும் இருக்கக்கூடாது. அந்த தீய ஆவிகள் மிக மோசமானவை. காமம் நிறைந்த ஒருவரது ஆரோக்கியம் தொடர்ந்தும் குறைவடைந்து வருகிறது. அவர்கள் தங்கள் பலத்தை இழக்கிறார்கள். காம விகாரம் உங்கள் பலம் எல்லாவற்றையும் முற்றிலும் அழித்துவிட்டது. அதன் விளைவாக உங்கள் ஆயுள் தொடர்ந்தும் குறைந்து வந்திருக்கிறது. நீங்கள் போகிகள், புலன் இன்பத்தில் மூழ்குபவர்கள் ஆகினீர்கள். காமம் நிறைந்தவர்கள் புல இன்பத்தில் மூழ்கி நோய்வாய்ப்படுவார்களாவார். அங்கே விகாரங்கள் எதுவுமே இல்லை. எனவே யோகிகள் எப்போதும் ஆரோக்கியமானவர்கள். அவர்களது ஆயுள் 150 வருடங்கள். அங்கே எவருக்கும் மரணம் வருவதில்லை. இதையிட்டு கதையொன்றையும் கூறுகிறார்கள். ஒரு நபரிடம் துன்பம் முதலில் வேண்டுமா அல்லது சந்தோஷம் முதலில் வேண்டுமா என்று கேட்கப்பட்டது. சந்தோஷம் முதலில் வேண்டும் என்று பதிலளிக்குமாறு அவருக்கு கூறப்பட்டது. ஏனெனில் ஒரு தடவை அவர் சந்தோஷத்திற்குள் போய் விட்டார் என்றால் அதன் பின் அவரை மரணம் நெருங்க முடியாது. அங்கே மரணம் யாரையும் நெருங்கவே முடியாது. இதையிட்டு சமய கதை ஒன்றை உருவாக்கியுள்ளனர். தந்தை விளங்கப்படுத்துகிறார், சந்தோஷ தாமத்தில் மரணம் இல்லை. அங்கே ராவண ராஜ்யம் இல்லை. அதன் பின் நீங்கள் விகாரமானவர்களாகும் போதே உங்களுக்கு மரணம் வருகிறது. ஒருவரை மரணம் கொண்டு சென்றது. அதன் பின் இப்படி நடந்தது என்றெல்லாம் அவர்கள் பல சமய கதைகளையும் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். மரணத்தையும் கண்களால் காண முடியாது, ஆத்மாவையும் கண்களால் காண முடியாது. அவையெல்லாம் கட்டுக்கதைகள் எனப்படுகின்றன. வெறுமனே செவிக்கின்பத்திற்காக பல கதைகளும் இருக்கின்றன. தந்தை இப்பொழுது விளங்கப்படுத்துகிறார், அங்கே அகால மரணமே இல்லை. அவர்களது ஆயுள் நீண்டது. அவர்கள் தூய்மையாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் 16 சொர்க்க கலைகள் நிறைந்தவர்கள். எனினும் எவ்விதமான கலைகளும் எஞ்சியிருக்காத அளவுக்கு படிப்படியாக கலைகள் குறைந்து வருகின்றன. நான் நற்குணமற்றவன். என்னிடம் நற்குணம் ஏதும் இல்லை. நிர்குணம், நல்ல குணங்கள் அற்றவர்கள் என்று அழைத்துக் கொள்ளும் சிறுவர் நிறுவனம் ஒன்று இருக்கிறார். அவர்கள் கூறுகிறார்கள், எங்களிடம் நற்குணங்கள் ஏதும் இல்லை. எங்களை நற்குணம் கொண்டவர்களாக்குங்கள். எங்களை சகல நற்குணங்களாலும் நிறைந்தவர்களாக்குங்கள். தந்தை இப்போது கூறுகிறார், நீங்கள் தூய்மையாக வேண்டும். எல்லோரும் இறக்க வேண்டும். சக்தி யுகத்தில் அதிக மக்கள் இருக்க மாட்டார்கள். இப்போது அதிக மக்கள் இருக்கிறார்கள். அங்கே யோக சக்தியினாலேயே குழந்தைகள் பிறக்கிறார்கள். இங்கே மக்கள் தொடர்ந்து எத்தனையோ குழந்தைகளை பெற்றுக் கொள்கிறார்கள். தந்தை இப்போதும் கூறுகிறார், தந்தையை நினைவு செய்யுங்கள், அந்த தந்தை உங்களுக்கு கற்பிக்கிறார். நீங்களும் உங்களுக்கு கற்பிக்கும் ஆசிரியரை நினைவு செய்கிறீர்கள். சிவபாபா உங்களுக்கு கற்பிக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் உங்களுக்கு என்ன கற்பிக்கிறார் என்பதும் உங்களுக்கு தெரியும். எனவே நீங்கள் தந்தையாகவும் ஆசிரியராகவும் இருப்பவரோடு யோகம் செய்ய வேண்டும். ஞானம் மிகவும் மேன்மையானது. இப்போது இது உங்கள் எல்லோருக்கும் ஒரு மாணவ வாழ்க்கையாகும். சிறுவர்கள், இளைஞர்கள், வயதானவர்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்து கற்கும் இப்படியொரு பல்கலைக்கழகத்தை எப்போதாவதேனும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இது அனைவருக்கும் ஓர் ஆசிரியர் கற்பிக்கின்ற, அத்துடன் பிரம்மாவுமே கற்கின்ற ஒரு பாடசாலையாகும். இது ஓர் அற்புதம். சிவபாபாவை உங்களுக்கு கற்பிக்கிறார், இந்த பிரம்மாவும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். சிறுவர்கள், வயதானவர்கள் என எவருக்கும் இங்கே கற்கலாம். நீங்களும் இந்த ஞானத்தை கற்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது மற்றவர்களுக்கு கற்பிக்க ஆரம்பிக்கிறீர்கள். நாளுக்கு நாள் காலம் குறுகிக் கொண்டே வருகிறது. நீங்கள் இப்போது எல்லை அற்றதற்குள் சென்று விட்டீர்கள். இந்த 5000 வருட சக்கரம் எவ்வாறு கடந்து சென்றுள்ளது என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். முதலில் ஒரே ஒரு மதமே இருந்தது. இப்போது பல மதங்களும் இருக்கின்றன. இப்போது இதை ஓர் ஆட்சி அதிகாரம் என்று கூற முடியாது. இது மக்களாட்சி என்று அழைக்கப்படுகிறது. மிக ஆரம்பத்தில் மதம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக விளங்கியது. நீங்கள் முழு உலகத்திற்கும் அதிபதிகளாக விளங்கினீர்கள். இப்போது மக்கள் அதர்மவாதிகளாகி இருக்கிறார்கள். அவர்களிடம் தர்மமே இல்லை. அவர்கள் எல்லோருக்குள்ளேயும் 5 விகாரங்களே இருக்கின்றன. எல்லையற்ற தந்தை கூறுகிறார், குழந்தைகளே இப்போது பொறுமையோடு இருங்கள். இன்னும் குறுகியதொரு காலத்திற்கே நீங்கள் இராவணராஜ்யத்தில் இருப்பீர்கள். நன்றாக கற்பீர்கள், ஆனால் சந்தோஷ தாமத்துக்கு செல்வீர்கள். இது துன்ப உலகம். உங்களுடைய அமைதி தாமத்தையும் சந்தோஷ தாமத்தையும் சந்தோஷ உலகையும் நினைவு செய்யுங்கள். தொடர்ந்தும் துன்ப உலகை மறவுங்கள். ஆத்மாக்களின் தந்தை உங்களுக்கு வழிகாட்டல் தருகிறார். ஓ ஆன்மீக குழந்தைகளே, அந்த உறுப்புகள் மூலம் ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் இதை கேட்பீர்கள். இதை கேட்டீர்கள் ஆத்மாக்களாகிய நீங்கள் சத்திய யுகத்தில் சத்தோபிரதானாக இருந்த போது நீங்கள் சரீரங்களும் சத்தோபிரதானாகவும் முதல் தரமானதாகவும் இருந்தன. நீங்கள் மிகவும் செல்வந்தர்களாக இருந்தீர்கள். மறுபிறவிகள் எடுத்ததால் நீங்கள் இப்போது என்னவாகிவிருக்கிறீர்கள் என்று பாருங்கள். இரவுக்கும் பகலுக்கும் இடையிலான வேறுபாடு காணப்படுகிறது. பகலில் நாம் சொர்க்கத்தில் இருந்தோம், இரவில் நாம் நரகத்தில் இருக்கிறோம். இதுவே பிரம்மாவினதும் பிராமணர்களினதும் இரவும் பகலும் என்று அழைக்கப்படுகிறது. 63 பிறவிகளாக இரவின் இருளில் தடுமாறி திரிந்தீர்கள். நீங்கள் அலைந்து திரிந்து கொண்டிருந்தீர்கள். எவராலும் கடவுளை கண்டு கொள்ள முடியவில்லை. இது ஒரு முடிவுக்கான முடியாத விளையாட்டு என்று அழைக்கப்படுகிறது. எனவே தந்தை முழு உலகத்தினதும் ஆரம்பம் மத்திய இறுதி பற்றிய செய்திகளை கூறுகிறார். அச்சா
சித்தாரும் திருத்த பாப் பிதா பாப் தாதா கா யாத்கார் குட்மா.
இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கிறோம்.